إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய வேதத்தை உலகத்தில் நல்ல முறையில் நாங்கள் ஓதணும், நல்ல முறையில் படிக்கணும், குர்ஆனுடைய மனனத்தையும் ஞானத்தையும் உள்ளத்தில் சுமக்கணும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நியமத் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹுடைய வேதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வதற்காக அந்த குர்ஆனுடைய மனனத்தை, அதனுடைய ஞானத்தை, அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கையை யாரு உண்டாக்கிக் கொள்றதுக்காக முயற்சிக்கிறாங்களோ, இந்த முயற்சியில ஈடுபடக்கூடிய பாக்கியம் சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய நியமத்துகள்ல ஒன்றாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் நபி அவங்களுடைய ஒரு நடைமுறை என்னன்னு சொன்னார், உலகத்தில் ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்படுறதுக்கும் மதிக்கப்படுறதுக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. இஸ்லாம் குர்ஆன அடிப்படை அளவுகோலாக வச்சிருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு உலகத்தில் பார்க்கலாம், ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துறதுக்காக, ஒரு மனிதனை மதிக்கிறதுக்காக உலகம் பலவிதமான அளவுகோலை வச்சிருக்குது. அது இருந்தால் சமூகத்தில் அவருக்கு மரியாதை, நாட்டில் அவருக்கு மரியாதை, ஊர்ல அவருக்கு கௌரவம். உதாரணமாக ஒரு ஆளுக்கிட்ட நல்ல அரசியல் செல்வாக்கு இருக்குது, அரசியல் பலமுள்ளவராக இருந்தால் அவருக்கு ஊர்ல சமூகத்தில் நாட்டில் ஓரளவுக்கு அதிகாரம் இருக்குது, அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அவருக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. அதே போல யாருக்கிட்டையாவது பொருளாதார வளம் இருந்தால், நல்ல காட்சி பணம் ஆளுக்கிட்ட இருக்குது, இதை வச்சு சில மனிதர்களை சமூகம் கண்ணியப்படுத்துது, மதிக்குது. அதே போல இந்த உலகத்துடைய பட்டம் பதவிகள், உலகத்தில் நல்லா படிச்சிருக்கிறாரு, அதே போல சிறந்த பட்டங்கள் ஆளுக்கு இருக்குது, இந்த ஃபேக்கல்டியில அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு, டாக்டராக இருக்கிறாரு. எனவே இந்த துறையில நல்ல முறையில படிச்சு உயர்ந்த பட்டத்தை பெற்றிருக்கிறாரு என்றதனால அவருக்கு மதிப்பு, அவருக்கு கண்ணியம், அவருக்கு சிறப்பு. இப்படியாக உலகத்தில உலக மக்களுடைய பார்வையில, உலகத்தை நோக்கமாக வச்சு பார்க்கக்கூடிய மக்களுடைய பார்வையில மனிதர்களை கண்ணியப்படுத்துறதுக்கு இந்த அளவுகோல்கள் வைக்கப்பட்டிருக்குது. அது அரசியலாக இருக்கலாம், அல்லது பொருளாதார வளமாக இருக்கலாம், அல்லது பட்டம் பதவிகளாக இருக்கலாம், அல்லது அழகாக இருக்கலாம், அல்லது இனப்பெருமையாக இருக்கலாம். இப்படி உலகத்தில் ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்படுறதுக்கு பலவிதமான அளவுகோல்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் ஆரம்ப காலத்திலையும் நவியவங்க வாழ்ந்த அந்த சமூகத்தில மனிதர்களை கண்ணியப்படுத்துறதுக்கு ஒரு சில அளவுகோல்களை வச்சிருந்தாங்க. அந்த காலத்தில யாரு உயர்ந்த பரம்பரையில பிறந்தாங்களோ, ரோயல் ஃபேமிலியில வந்தவங்க அல்லது சிறந்த கௌரவமுள்ள வம்சத்துல பிறந்தவங்க என்றால் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து சமூகத்தில் இருக்குது. இவங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், இவங்க உயர் சாதியினர் என்று மதிக்கக்கூடிய ஒரு வழக்கம் நபி அவங்களுடைய காலத்திலேயும் இருந்தது. அதே போல யாரிடத்துல பொருளாதார பலம் அதிகமாக இருந்ததோ இவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, இவங்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கொடுக்கப்படக்கூடிய, இவங்களுக்கு உலக பதவிகள் கொடுக்கப்படக்கூடிய வழக்கமும் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த எல்லா வழக்கத்தையும் மாற்றி அமைச்சாங்க. இந்த எல்லா மூட கொள்கைகளுக்கும் நபி அவங்க முற்றுப்புள்ளி வச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஒரு ஆயத்துல சொல்றான், இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்தகாகும். அந்த காலத்தில் இருந்த மக்களுடைய பழக்க வழக்கம், மக்களுடைய மூட நம்பிக்கை, இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரும் சாட்டையடியாக இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்தகாகும். நீங்க எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீங்க எந்த பரம்பரையில வந்தவராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்ககிட்ட பொருளாதார பலம் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் சரி, இது ஒன்றும் ஒரு மனிதனுடைய கண்ணியத்துக்கு அடிப்படை அளவுகோல் அல்ல. அல்லாஹுடைய பார்வையில, தீனுடைய பார்வையில, இஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய அடிப்படை அளவுகோல் அந்த மனிதனுக்கிட்ட எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பயம் இருக்குது, எந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய அச்சம் இருக்குது, தீனுடைய மகத்துவம் இருக்குது, அதே போல எந்த அளவுக்கு மார்க்க ஞானம் இருக்குது, குர்ஆனுடைய தொடர்பு இருக்குது, குர்ஆனுடைய மனநம் இருக்குது, குர்ஆனுடைய ஞானத்தை உள்ளத்துல எந்த அளவுக்கு சுமந்து இருக்கிறாரு, இதை வச்சு அவருக்கு பெரிய கண்ணியத்தை இஸ்லாம் கொடுத்து கொண்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்கள் எல்லாரோடையும் நல்ல முறையில் நடந்து கொள்வாங்க, எல்லாரையும் கண்ணியப்படுத்துவாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் பாரபட்சத்தையும் காட்டாம நபியவங்க சமத்துவமாக நடந்து கொள்வாங்க. எந்த அளவு கண்ட ஹதீஸ்கள் வருகிறது, சரியான ஹதீஸ்கள்ல சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்களோட நபியவங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த சிறந்த பண்பாடு, சிறந்த முறையை வச்சு ஒவ்வொரு சஹாபியும் நினைப்பாங்க, அடுத்த எல்லாரை விடவும் என்னோட தான் நபியவங்க நெருங்கி பழகிறாங்க, அடுத்த எல்லா சஹாபாக்களை விட என்னோட தான் மிக நெருக்கமாக நபியவங்க உறவாடுறாங்க என்று ஒவ்வொரு சஹாபியும் நினைக்கக்கூடிய அளவுக்கு நபியவங்க ஒவ்வொரு தனி மனிதரோடையும் ஒவ்வொரு சஹாபியோடையும் அந்த அளவுக்கு நல்ல முறையில நடந்து கொள்வாங்க. என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்கள்ல சஹாபாக்கள்ல யாருக்காவது ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அல்லது ஒரு பதவியை கொடுக்கணும் என்ற பேச்சு வரக்கூடிய நேரத்தில் நபி அவங்க எல்லா சஹாபாக்களையும் மதிக்கக்கூடியவங்க தான், எல்லாரோடையும் நல்லா நடக்கக்கூடியவங்க தான். என்றாலும் எந்த சஹாபிக்கு குர்ஆனோட நெருக்கமான தொடர்பு இருக்குதோ, யாருடைய உள்ளத்தில குர்ஆனுடைய ஞானம் அதிகமாக இருக்குதோ, யாருடைய உள்ளத்தில குர்ஆனுடைய மனநம் அதிகமாக இருக்குதோ, இவரைத்தான் நபி அவங்க முற்படுத்துவாங்க என்று ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நபியோ என்ன செய்வாங்கண்டா, உதாரணமாக புகாரில வருகிறது, மதீனாவுக்கு போனதன் பின்னால நடந்த மிகப்பெரிய யுத்தங்கள் ஒன்றுதான் உஹத் யுத்தம். மக்காவுடைய வாழ்க்கையில அந்த காபிர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை முஸ்லீம்களே கொடுத்து கொண்டிருந்தாங்க. மதீனாவுக்கு போனதன் பின்னால முதலாவது பத்ர் யுத்தம், இரண்டாவது உஹத் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க, 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த வரலாறு நாங்க எல்லாரும் படிச்சிருப்போம். புகாரில வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த காலத்துல நடந்த அந்த யுத்தம், அந்த யுத்த மைதானத்தில் 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. எனவே
அந்த பெருந்தொகையான சஹாபாக்களை இப்ப நல்லடக்கம் செய்யணும், அந்த சுஹதாக்களை நல்லடக்கம் செய்யணும் என்ற பிரச்சனை வருகிறது. இப்ப ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கபர் தோண்டி கொண்டிருக்கிறது கஷ்டம். அந்த பிரதேசம் இந்த மலப்பாங்கான பிரதேசம், அதே போல நிறைய கற்களும் இருக்குது. எனவே நபி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தமான நிலைமை எப்படி வருகிறது சொன்னால், ஒரே குழியை தோண்டி ஒரே கபருக்குள்ள பல சஹாபாக்களை அடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை நபி அவங்களுக்கு வருது. இப்ப எங்களுக்கு பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதாக்கப்பட்ட ரெண்டு மூணு சஹாபாக்களை அல்லது நாலஞ்சு சஹாபாக்களை ஒரே கபூரில ஒரே குழியில அடக்க முன்னால நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, ஐயுஹும் அக்ஸருஹும் அஹ்தன் லில் குர்ஆன். இந்த நாலு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு பேர் இருக்கிறாங்க, அல்லது மூணு பேர் இருக்கிறாங்க, இவங்கள குர்ஆன அதிகமாக மனநமிட்டவர் யார், யாருக்கு குர்ஆன் அதிகமாக பாடம் இருக்குது என்று கிட்டால் இருக்கிற சஹாபாக்கள் கேட்பாங்க. அந்த சஹாபாக்கள் இவர்தான் அதிகமாக குர்ஆன மனநமிட்டவர் என்று நபி அவங்களை காட்டினால், முதலாவதாக கிபிலாவுடைய திசையில அந்த கபரில முதலாவதாக அந்த சஹாபியை தான் நபி அவங்க அடக்கம் செய்வாங்க. அதுக்கு பின்னால இரண்டாவது ஆள் அவருடைய முதுகுக்கு பின்னால, மூணாவது ஆள் இவருடைய முதுகுக்கு பின்னால என்று சொல்லி ஜனாசாக்களை அடக்கக்கூடிய நேரத்திலையும் கூட அந்த நேரத்திலையும் குர்ஆனை தான் அடிப்படை அளவுகோலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சுக்கிறாங்க. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் என்றது ஒரு மனிதனுக்கு அந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, அந்த அளவுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியது, அந்த அளவுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது. மரணித்ததன் பின்னாலே அல்ல, ஒரு மனிதன் மௌத்தாகி அவருடைய ஜனாசா கபருக்குள்ள வைக்கப்படக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கொடுத்த கண்ணியம், அவர்களையும் குர்ஆன உள்ளத்தில் சுமந்தவங்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை ஹதீஸ்கள் எங்களுக்கு பார்க்கலாம். வாழ்ந்து கொண்டிருந்தோம், மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இவன் மதீனாவுக்கு ஒவ்வொரு பிரதேசத்தில் இருந்த மக்கள் இஸ்லாத்தை தீன விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி மதீனாவை நோக்கி நிறைய மக்கள் வருவாங்க. மதீனாவில பத்து நாட்கள் இருபது நாட்கள் இருந்து குர்ஆனை படிச்சு ஹதீஸ்களை படிச்சு ஊர்களுக்கு திரும்பி போவாங்க. இப்படி அந்த பிரயாண கூட்டங்கள் மதீனால இருந்து போறதும் மதீனாவுக்கு வாரதும், இப்படி மதீனால இருந்து தீனை படிச்சு கொண்டு குர்ஆனை படிச்சு கொண்டு போகக்கூடிய மக்கள் எப்படியும் எங்கட ஊருக்கு வந்துட்டுதான் போகணும், எங்கட ஊரை தாண்டித்தான் போகணும். ஏன் காரணம், எங்கட ஊர்ல ஒரு கிணறு இருந்தது, ஒரு நீர்நிலை இருந்தது, நல்ல மதுரமான தண்ணி. அந்த அந்த கிணறு கிட்ட மக்கள் பிரயாணத்துல இருந்து வந்து மதீனால இருந்து வரக்கூடிய அந்த களைப்போட இவர கிணறு கிட்ட இறங்கி அதுல தண்ணி குடிச்சிட்டு தான் பிரயாணத்தை தொடர்ந்து போவார். அது ஒரு அது ஒரு விசேஷம். அப்ப ஜெர்மி அவங்க சொல்றாங்க, இப்படி மதீனாவில இருந்து குர்ஆனையும் தீனையும் படிச்சு கொண்டு தங்களுடைய கிராமத்துக்கு போகக்கூடிய மக்கள் எங்கட ஊர்ல வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து எங்கட ஊர்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளால குர்ஆன படிச்சுட்டு வந்த அந்த ஒரு சில ஆட்கள் கிட்ட நான் ஒரு சில ஆயத்துக்களை படிச்சு கொடுவேன். இந்த எங்கட கிராம மக்கள் அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க, இந்த ஊருக்கு ஒரு நபி வந்திருக்கிறாராமே, அந்த ஊர்ல உள்ள நபியுடைய விஷயம் என்ன, அந்த நபியுடைய கூட்டம் எப்படி இருக்குது, நபியுடைய போதனைகள் என்ன என்று சொல்லி எங்கட ஊர் மக்கள் அந்த மக்கள்கிட்ட விசாரிப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஒரு நபி வந்திருக்கிறார்கள், அவருடைய பண்புகள் இப்படி இருக்குது, அவர் குர்ஆன் என்று இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சொல்லி எங்களுக்கு சொல்வாரு. அவங்க சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை வார்த்தைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மனதமிட்டு எனக்கு பல சூராக்கள் குரானுடைய நிறைய ஆயத்துக்கள் எனக்கு மனதமாக்கிட்டது. ஆனா அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, இவருடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, இவங்களை அந்த ஊர் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க எதுவரைக்கும் என்று சொன்னால், இந்த குறைசி காபிர்களை இந்த முஸ்லீம்கள் எப்ப மிகைப்பாங்களோ, எப்ப மக்காவை பிடிப்பாங்களோ, அதுக்கு பின்னால் எங்களுக்கு இஸ்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில மக்காவுடைய வெற்றியும் நடந்தது. மக்காவுடைய வெற்றி நடந்ததோட இந்த அம்ரு பின் சலீமா அல் ஜர்மி ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த சஹாபியுடைய வாப்பா என்ன செய்யறாரு, அவசரமாக மதீனாவுக்கு பேசி நபி அவர்களிடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, நான் உங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு பின்னால எங்களுடைய கிராமத்தில இருந்து கிராமத்துடைய முக்கியஸ்தர்களாக ஒரு தூது குழுவை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு பேசி நபி அவர்களை சந்திச்சு இஸ்லாத்தை பத்தி விளக்கம் கேட்டு தீன நல்ல முறையில படிக்கிறதுக்காக வேண்டி மதீனாவுக்கு போயிருந்தாங்க. இப்ப மதீனாவுக்கு போன அந்த என்னுடைய கிராமத்து முக்கியஸ்தர்கள் இவங்களுக்கு நபி அவங்க தீன எடுத்து சொல்றாங்க. நபி அவங்களுடைய போதனைகள் ஒன்றுதான் சொன்னாங்க, தொழுகையுடைய நேரம் வந்தால் உங்களோட ஊர்ல அதான் சொல்லப்படணும், அதுக்கு பின்னால நீங்க தனித்தனியாக தொழுகிறது அல்ல, நீங்க ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு அதில் எக்காமது சொல்லப்பட்டு உங்கள ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு ஜமாத்தாக தொழுகை நடத்தப்படணும் என்றதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதோட நபியா இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், எங்களுக்கு இமாம் செய்யறது யாரு, இவரது மஸ்ஜிதுடைய இமாம் யாரு, யாரு தொழுகை நடத்துறது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல் யும்மகும் அக்ஸருகும் அஃதன் லில் குர்ஆன், உங்களோட மஸ்ஜிதுல இமாம் செய்யக்கூடிய தகுதி யாருக்கு தெரியுமா, உங்களோட கிராமத்துல யாருக்கு குர்ஆன் அதிகமாக மனம் இருக்குதோ, யாருடைய உள்ளத்துல குர்ஆன் நிறைய பாடம் இருக்குதோ, அவருதான் இமாம் செய்யணும், அவருதான் இமாமுக்கு தகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் தங்களோட ஊருக்கு வராங்க, கிராமத்துக்கு வராங்க, ஒரு மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. இப்ப பாக்குறாங்க, பனவரு இலா கவுமிஹிம் ஐயுஹும் அக்ஸருஹும் அக்லன் லில் குர்ஆன், இப்ப பாக்குறாங்க எங்கட கிராமத்துல எங்கட ஊர்ல யாருடைய உள்ளத்துல குர்ஆன் அதிகமாக பாடம் இருக்குது என்று சொல்லி தேடி பார்த்தால், கடைசியாக இந்த அம்ரு பின் சலீமா அல் ஜர்மி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தான் நிறைய சூராக்களை நிறைய ஆயத்துக்களை பாடமிட்டு இருந்தாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, கடைசியில என்னுடைய ஊர் மக்கள் என்னதான் அந்த மஸ்ஜிதுடைய இமாமாக நியமிச்சாங்க, எனக்கு பின்னால என்னுடைய வாப்பா தொழுகிறாங்க, என்னுடைய உம்மை தொழுகிறாங்க, எனக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தொழுகிறாங்க, என்ன வித வயதுல கூடியவங்க தொழுகிறாங்க, நல்ல படித்த மக்கள் தொழுகிறாங்க, என்னுடைய கூட்டத்துடைய தலைவர்கள் எனக்கு பின்னால தொழுகிறாங்க. அந்த சஹாபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, அந்த நேரத்துல எனக்கு எத்தனை வயது தெரியுமா ஆயிக்கும், 15-20 அல்ல, என்னுடைய கிராம மக்களுக்கு நான் தொழுகை நடாத்தும் பொழுது எனக்கு 6 அல்லது 7 வயதுதான் நீக்கும் என்று சொல்லி சஹாபியாக சொல்லி காட்டுறான். கண்ணிமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, 7 வயசுக்குள்ள அல்லது 6 வயதுக்குள்ள தங்களுடைய கிராம மக்களுக்கு பெரியவங்களுக்கு தொழுகை நடத்துறாரு, பெரியவங்களுக்கு இமாம் செய்யறாரு, இந்த தகுதி இந்த அருகதையை அவருக்கு கொடுத்தது எது, குர்ஆன் அந்த கண்ணியத்தை கொடுத்தது, குர்ஆன் அந்த மகத்துவத்தை அவருக்கு கொடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு தான் அந்த பதவியை கொடுக்கிறதுக்கு வழிகாட்டினாங்க. கண்ணிமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, அதே போல் இன்னொரு ஹதீஸ்ல எங்களுக்கு பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைய கியாமத்துடைய நாளில உலகத்தில் இப்படி எல்லாம் குர்ஆனை யாரு உள்ளத்துல பாடமிட்டிருக்கிறாங்களோ, குர்ஆனுடைய தொடர்பு யாருக்கு இருக்குதோ, இவங்களுக்கு உலகத்தில் இப்படி எல்லாம் மதிப்பு மரியாதை கண்ணியத்தை இஸ்லாம் கொடுக்குது, மரணிக்க கூடிய நேரத்திலையும் கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சதன் பின்னாலையும் எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான் ஹதீஸ்ல சொல்றாங்க. ஹஜரத் அப்துல்லாஹி பின் அம்ர் இப்னு அல்ஆஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم يقال لصاحب القران قيامته دي நாளையிலே
குர்ஆன உள்ளத்துல சுமந்த ஒரு ஹாஃபிள், குர்ஆன உள்ளத்துல சுமந்த ஒரு ஹாஃபிலா சொர்க்கத்துக்கு நுழைஞ்சதன் பின்னால அவரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா. அத ஹாஃபில பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீங்க குர்ஆன ஓத ஆரம்பிங்க, நீங்க ஒவ்வொரு ஆயத்தாக ஓதுங்க, உலகத்தில் அழகாக உச்சரிப்போட நிறுத்தி நிறுத்தி அமைதியாக ஓதின மாதிரி ஒவ்வொரு வசனமாக நீங்க ஓதுங்க. நீங்க குர்ஆன ஓதி முடிக்கக்கூடிய கடைசி ஆயத்துலதான் உங்களுடைய பதவி பெய்து முடியும், உங்களுடைய தரஜாத்துகள் பெய்து முடியும். ஒவ்வொரு ஆயத்தை இந்த ஹாஃபில் ஓத ஆரம்பிப்பாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஒரு அந்தஸ்து சுருக்கத்தில் உயர்த்தப்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னொரு தரஜா உயர்த்தப்படுகிறது, அர்ரஹ்மானிர் ரஹீம் இன்னொரு தரஜா உயர்த்தப்படுகிறது, மாலிகி யௌமித்தீன் இன்னொரு தரஜா உயர்த்தப்படுகிறது, அலிஃப் லாம் மீம் இன்னொரு தரஜா உயர்த்தப்படுகிறது. இப்படியாக குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தாக ஓத ஓத தரஜாத்துகள் உயர்த்தப்படும். கடைசியாக முடிப்பாரு, அந்த கடைசி ஆயத்து குர்ஆன்ல எத்தனாவது ஆயத்தோ அந்த அளவுக்கு தரஜாத்துகள் சொர்க்கத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, அந்த சிறப்பு மிக்க அந்த அளவுக்கு கண்ணியமான குர்ஆன மனநமிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், இவட மாணவிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவட மாணவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில ஈடு இணையற்ற மிகப்பெரும் செல்வம் ஒரு பிள்ளைக்கு குர்ஆன பாடமாக்க கிடைக்கிறது. பெற்றோர்களால் ஒரு பிள்ளைக்கு கொடுக்க முடியுமான மிகப்பெரிய சொத்து வீடு வாசல்கள் அல்ல, பட்டம் பதவிகள் அல்ல, உயர்ந்த கல்வி சாலைகள் அல்ல, அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல குர்ஆன சுமக்கிறதுக்கான ஏற்பாட்டை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயால தந்தையால செஞ்சு கொடுக்க முடியும் என்றால், ஒரு தாயால தந்தையால பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து இந்த குர்ஆனாக இருக்குது. கண்ணிமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, அந்த உயர்ந்த குர்ஆன மனமிடக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆன் உடையவர்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தாங்களோ அதே கண்ணியத்தை பின்னால் உள்ள குலஃபாக்களும் கொடுத்தாங்க. இன்று வரைக்கும் உலகத்துல குர்ஆன சுமந்தவங்களுக்கு அல்லாஹ் பெரிய கண்ணியங்களை வச்சுதான் இருக்கிறான், மிகப்பெரிய பாக்கியங்களை வச்சுதான் இருக்கிறான். கியாமத்தில் அந்த உயர்ந்த பதவிகளை சுருக்கத்துடைய உயர்ந்த பதவிகளை காண்றதுக்கு முன்னால உலகத்துல பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணிமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், புகாரியில வருகிறது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய ஆட்சியில சில பிரச்சனைகள் வந்தால், அல்லது மசாலாக்களுடைய பிரச்சனைகள் வந்தால், அரசாங்கத்துடைய பிரச்சனைகள் வந்தால் என்ன தெரியுமா செய்வாங்க, தங்களுடைய உலமா சபையும் இருந்தது, அமைச்சரவையும் இருந்தது, அதை கூட்டுவாங்க. அதுல யாரெல்லாம் இருப்பாங்க, அஷியாஹு பத்ர், பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட மூத்த சஹாபாக்கள், தாடி நரைத்த சஹாபாக்கள், முடி பழுத்த சஹாபாக்கள், மூத்த பழுத்த சஹாபாக்கள் தான் அதுல அமர்ந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, நபியவங்களோட எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்டவங்க, மக்காவிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இப்படியாக பத்ர்ல உஹதுல கலந்து கொண்ட பழைய மூத்த சகாபாக்கள் தான் அந்த அமைச்சரவையில் அமர்ந்திருப்பாங்க. அது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி அந்த அமைச்சரவையில் அமர்ந்திருப்பாங்க. அதே போல அவங்களுடைய காலத்தில் வரக்கூடிய பத்வாக்களுடைய மார்க்க சட்ட பிரச்சனைகள் இதுக்கான தீர்வுகளும் அந்த உலமா சபையில தான் எடுக்கப்படும். கண்ணிமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, இப்படி அனுபவம் உள்ள குர்ஆன ஹதீஸ மார்க்கத்தை கரைச்சி குடிச்ச மூத்த சகாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில, அந்த அமைச்சரவையில ஒரு சின்ன பிள்ளைக்கும் ஹஜரத் உமர் ஒரு இடத்தை கொடுத்திருந்தாங்க. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற ஒரு சின்ன ஒரு சஹாபி, அவருக்கு அந்த நேரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு அல்லது அதை விட குறைஞ்ச வயசுதான் அவருக்கு இருக்கும். அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அந்த சஹாபிக்கும் ஒரு இடத்தை ஒரு சீட்டை அந்த உலமா சபையில கொடுத்திருந்தாங்க. இப்ப ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல உள்ள ஏனைய சகாபாக்களுக்கு மத்தியில ஒரு சின்னொரு சலசலப்பு பொதுவாக மனிதன் என்ற வகையில வரும். ஏண்டா சிலாவுக்க பேசிக் கொண்டாங்க, இவருடைய வயசுல எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த இப்னு அப்பாஸுடைய வயசுல எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்கட பிள்ளைகள் யாரையும் இந்த இடத்துக்கு அனுமதிக்காம யாருக்கும் பாரத்துக்கு விடாம இந்த இப்னு அப்பாஸ் என்ற சின்ன பிள்ளைக்கு மட்டும் இவர் ஏன் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரு, இவருக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு தகுதி இல்ல என்ற அனுபவம் கிடையாது, வயசு கிடையாது, அந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் இருக்காது என்ற நினைப்புல அந்த சஹாபாக்கள் கொஞ்சம் சலனப்பட்டாங்க. அந்த சஹாபாக்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. ஹசரத் உமர் ரலியல்லாஹுடைய காதுகளுக்கு இந்த மெசேஜ் வருகிறது. உடனே ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க என்றால், அவங்க யோசிச்சாங்க, இந்த அப்துல்லாஹி பின் அப்பாஸுக்கு நான் இந்த அமைச்சரவையில இந்த உலமா சபையில இப்படி ஒரு இடத்தை ஏன் கொடுத்திருக்கிறேன் என்றதை அடுத்தவங்களுக்கு விளங்க வைக்கணும் என்றதுக்கு ஒரு ஐடியா ஒன்ன பண்ணினாங்க. ஒரு நாள் அந்த மஜ்லிஸுக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, மூத்த சஹாபாக்கள், தாடி பழுத்தவங்க, பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க சொல்லி நிறைய சஹாபாக்கள் வந்திருந்தாங்க. இப்ப ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மஜ்லிஸ்ல ஒரு கேள்வியை கேக்குறாங்க. கேட்டாங்க, குர்ஆன்ல ஒரு சின்ன ஒரு சூரா இருக்குது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதுக்கு சூரத்து நஸ்ர் அல்லது சூரத்து ஃபத்ஹ்னு சொல்லுவாங்க. இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. இந்த சூரா குர்ஆன்ல இருக்குது, இந்த சூராவுடைய உள்ளடக்கம் என்ன, இந்த சூராவுடைய மீனிங் என்ன, இந்த சூரா எங்களுக்கு என்ன சொல்லுது என்று ஹசரத் உமர் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. அதாவது இந்த சூராவுடைய தப்சீர் என்ன, இந்த சூராவை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறதுக்கான காரணம் என்ன, இந்த சூராவை இறக்கி அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்ல வாரான் என்று ஹசரத் உமர் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. சிராக்க பதில் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே, இந்த சூரா என்ன வருகிறது என்றால், அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு அவருடைய உதவியும் மக்காவுடைய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்க இருக்குது. அப்படி மக்காவுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, அல்லாஹ் கிட்ட இருந்து உதவிகள் வரும் பொழுது, வரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, யாரெல்லாம் உங்களுடைய விரோதிகளாக இருந்தாங்களோ, எந்த குறைசி காபிர்கள் மக்காவில இருந்து உங்களை விரட்டினாங்களோ, அந்த குறைசி காபிர்களும் அரபு நாட்டுடைய ஏனைய கோத்திரங்களும் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைவாங்க, உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வாங்க. இந்த விஷயமும் நடந்துவிட்டால் நீங்க அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹுடைய புகழை நீங்கள் பாடுங்கள், மேலும் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பும் தேடுங்கள், இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். அதாவது மக்காவுடைய வெற்றி கிடைக்கும், மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, இந்த ரெண்டும் நடந்துட்டா நீங்க அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்க, அதே போல இஸ்திக்ஃபாரும் செய்யுங்க என்று நபியவர்களுக்கு அல்லாஹ் இந்த சூராவில வழிகாட்டி கொண்டிருக்கிறான் என்று சில சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க, எங்களுக்கு சரியா படுகுதில்ல, இந்த சூராவுடைய மொழிபெயர்ப்ப பார்த்தா அப்படித்தான் விளங்குது, மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் விளங்குது, ஹகீகத் என்னன்னு எங்களுக்கு விளங்குதில்லைன்னு சொல்லி சில சஹாபாக்கள் கை விரிச்சிட்டாங்க. கடைசியாக ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்களை பார்த்து ஹசரத் உமர் கேட்டாங்க, மதா தகூல், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட கருத்து என்ன? ஹசரத் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே, இவங்க யாரும் சொன்ன கருத்து எனக்கு பட இல்ல, இவங்களுடைய இவங்க சொன்னதெல்லாம் சரிதான், குர்ஆனுடைய மேலோட்ட அர்த்தம் அதுதான், என்றாலும் இந்த சூராவில இன்னொரு பெரிய ஒரு ஹகீகத் ஒன்று இருக்குது. அந்த விஷயம், அந்த பாயிண்ட் இந்த இடத்துல யாருக்குமே பட இல்லை. இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், இந்த சூரா என்ன தெரியுமா இருக்குது, இந்த சூரா நபி அவர்களுடைய மரண அறிவித்தல சொல்லுது. இந்த சூரா நபி அவர்களுடைய மரண அறிவித்தல், மரண அறிவித்தலாகத்தான். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மரணம் நெருங்கிட்டது, நீங்க அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க என்ற மெசேஜத்தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு இந்த சூராவின் மூலம் கொடுத்தான் என்று ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அவங்க விளக்கம் சொல்றாங்க. ஏனென்னால் இந்த உலகத்துக்கு நபி அவங்க அனுப்பப்பட்ட காரணம் என்ன? நபி அவங்க அனுப்பப்பட்டது இந்த உலகத்துல தீன நிலைநாட்டணும், இந்த உலகத்துல தீன மக்களுக்கு மத்தியில பரப்போணும், இந்த தீன் வெற்றி பெற்ற மார்க்கமாக மேலோங்கணும், மக்காவுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்கணும், மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்துக்குள்ள நுழையணும், இதுதான் நபி அனுப்பப்பட்ட நோக்கம். இந்த சூராவில் அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் நடந்துட்டது, மக்காவுடைய வெற்றி, மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வாரது, எல்லாம் சரியாக நடக்குது, நடந்துட்டது. இப்ப உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிட்டது மாஷா அல்லாஹ், இப்ப நீங்க அல்லாஹ்வை சந்திக்க தயாராகுங்க என்றுதான் இந்த சூரா நபி அவங்களுக்கு அவங்களுடைய மரண அறிவித்தலை சொல்லிக் கொடுத்தது என்று ஹசரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. ஹசரத் உமர் சொல்றாங்க, நீங்க இந்த சூராவுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்களோ அதே விளக்கம் தான் நானும் சொல்வேன், அதுதான் சரியானது என்று ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன்ல அந்த அளவுக்கு ஞானம், குர்ஆன்ல அந்த அளவுக்கு தேர்ச்சி, குர்ஆனுடைய ஞானத்தையும் மரணத்தையும் அந்த அளவுக்கு உள்ளத்துல சுமந்திருந்தாங்க என்ற ஒரே காரணத்தினால ஹசரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூத்த சஹாபாக்கள் அமர்ந்திருக்க கூடிய அந்த இடத்துல அந்த சின்ன சஹாபிக்கும் ஒரு உயர்ந்த இடத்தை வச்சிருந்தாங்க. அந்த குர்ஆன் அதை படிக்கக்கூடிய, அதை விளங்கக்கூடிய, உள்ளத்துல சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பத்துல சொன்னதை போல பெற்றோர்களால ஒரு பிள்ளைக்கு கொடுக்க முடியுமான மிகச்சிறந்த பொக்கிஷம், மிகச்சிறந்த உலகத்துடைய செல்வம், இது குர்ஆனுடைய செல்வம். பெற்றோர்களால பிள்ளைக்கு ரெண்டு விதமான செல்வம் கட்டாயம் கொடுக்கப்படணும், ரெண்டு விதமான பொக்கிஷங்கள் பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படணும். அதுல முதலாவது அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி பெற்றோர்களால் கொடுக்கப்படுவோம். கல்விகள்ல மிகச்சிறந்தது குர்ஆனுடைய ஞானம், குர்ஆனுடைய மனனம், தீனுடைய அறிவு, மார்க்கத்துடைய வழிகாட்டுதல், ஹதீசுடைய ஞானம், இத பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது பெற்றோருடைய தலையாய கடமை. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாவது மிகப்பெரும் செல்வம், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்க்கிறது, நல்லொழுக்கம் உள்ளவங்களாக பிள்ளைகளை பராமரிக்கிறது. இந்த ரெண்டும் தான் பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமான, கொடுக்க வேண்டிய மிக பெரும் சொத்துக்கள். கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப நாங்க குர்ஆன நிறைய பிள்ளைகள் பாடமிட்டிருக்கிறாங்க, குர்ஆனுடைய மனநம் சில ஹாபிலாக்களுடைய உள்ளத்துல வந்துட்டது. பெற்றோர்கள் நினைக்க கூடாது என்னுடைய மகள் குர்ஆன பாடமிட்டுட்டா மாஷா அல்லாஹ், என்னுடைய மகன் குர்ஆன பாடமிட்டுட்டாரு, என்னுடைய வீட்டுல ரெண்டு மூணு ஹாஃபிதுகள் உருவாகிட்டாங்க, இதோட எங்கட கடமை முடியுது என்று பெற்றோர்கள் தாய்மார்கள் ஒரு நாளும் பெருமூச்சு விட முடியாது. இதுக்கு பின்னாலையும் நிறைய பொறுப்புகள் எங்களுக்கு இருக்குது. இந்த குர்ஆன அந்த புள்ள மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும், குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழணும், அதுக்கான ஏற்பாட்டை, அதுக்கான சூழலை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கிறது பெற்றோருடைய தலையாய கடமை. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட பிள்ளைகளுடைய இந்த உலகத்துல பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் செல்வம் குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம். இந்த பிள்ளைகள் எதிர்கால நட்சத்திரங்களாக அல்லது எதிர்காலத்தில மிகச்சிறந்த அல்லாஹுடைய அடியார்களாக, சமூகத்தின் தலைவர்களாக, சமூகத்தில போற்றப்படக்கூடியவங்களாக, கண்ணியமானவர்களாக வாழணுமாக இருந்தால் அதனுடைய மிக பெரும் பங்கு பெற்றோருடைய கையில இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ரெண்டு விஷயங்கள் தீர்மானிக்குது. அது ஆம்பள பிள்ளையாக இருக்கலாம் அல்லது பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம். எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ரெண்டு விஷயங்கள் தீர்மானிக்குது. அது ஒன்று தாயுடைய சீரான வளர்ப்பு, ரெண்டாவது அந்த பிள்ளையுடைய பாப்பா, ரெண்டாவது தந்தையுடைய ஹலாலான சம்பாத்தியம். இந்த ரெண்டும் ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. எதிர்காலத்தில் அந்த புள்ள ஒரு சிறந்த பிரஜையாக, ஒரு நல்லடியாராக, ஒரு மார்க்க அறிஞனாக, அல்லது அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழக்கூடியவனாக, சமூகம் போற்றக்கூடிய மனிதனாக, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதனாக ஆகோணுமாக இருந்தால், அந்த எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய, எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை தாயுடைய தந்தையுடைய கைகளில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தாயுடைய சீரான வளர்ப்பு இருந்தால், தந்தையுடைய ஹலாலான சம்பாத்தியம் இருந்தால், நிச்சயமாக ஒளிமயமான மிகச் சிறந்த எதிர்காலம் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வச்சிருப்பான். வரலாற்றுல நாங்க பாக்குறோம் தாய்மார்களே, இமாம் புகாரி, இன்றைக்கு இமாம் புகாரிய தெரியாத ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருக்க முடியாது. இமாம் புகாரியுடைய கிதாபுடைய பேரை கேட்காத முஸ்லிம் உலகத்தில் இருக்க முடியாது. இந்த இமாம் புகாரியுடைய பின்னணி என்ன? இந்த புகாரியுடைய வளர்ச்சிக்கு நீரூற்றியவர்கள் யார்? இந்த புகாரியுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார் என்றால், தாயுடைய சீரான வளர்ப்பு, தந்தையுடைய ஹலாலான சம்பாத்தியம். இமாம் புகாரி சின்ன வயதுல பார்வை இழந்தவங்களாக இருந்தாங்க, அனாதையாக வளர்ந்தாங்க. சின்ன வயசுல வாப்பா இருக்கல, அனாதையாகத்தான் வளர்ந்தாங்க. என்றாலும் அந்த தாய் எந்த அளவுக்கு மார்க்க பற்றுள்ளவர்களாக இருந்தாங்கள் சொன்னால், தன்னுடைய துஆவின் சக்தியின் மூலமாக பார்வை இல்லாத மகனுக்கு அல்லாஹு கிட்ட கேட்டு பார்வையை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க தங்களுடைய ஜிக்ரின் மூலமாக, துஆவின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, தஹஜ்ஜத்தின் மூலமாக அல்லாஹு கிட்ட மன்றாடி, யா அல்லாஹ், என்னுடைய மகனுடைய கண் பார்வையை நீ திரும்ப கொடு, கண் பார்வையை கொடு, கண்ணொளி மகனுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த தாயுடைய மன்றாட்டம் அல்லாஹ் பார்வையை கொடுத்தான். ஒரு நாள் இரவுல கனவுல காண்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை, இமாம் புகாரியுடைய தாய் அவர்களை கனவுல காண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தாயே உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய அழுகைய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், உனக்கு எந்த துவா வேணும்? அப்ப இமாம் புகாரியுடைய தாய் அவங்க சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், யா கலீல் அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு பார்வை கிடைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, காலையில எழுப்பி பாக்குறாங்க, மகனுக்கு அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்திருந்தான். கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, தாயுடைய கண்ணீர், தாயுடைய துவா, தாயுடைய மன உறுதி, தாயுடைய ஹிம்மத் இந்த மகனை மார்க்க ஞானியாக ஆக்கணும். சின்ன வயதுல குரானுடைய ஞானத்தை கொடுக்கணும். இமாம் புகாரி அஞ்சு ஆறு வயதுல முழு குரானையும் பாடமிட்டுட்டாங்க. பத்து வயது வருகிறது, இமாம் மாலிக்குடைய மூத்தாவ பாடமிட்டுட்டாங்க. இப்படி இமாம் அப்துல்லாஹி முபாரக்குடைய கிதாப பாடமிட்டுட்டாங்க. சின்ன வயசுலயே ஹதீஸ் கடையில மிக பெரும் தேர்ச்சி உள்ளவங்களாக மாறிட்டாங்க இமாம் புகாரி. அந்த தாயுடைய வளர்ப்பு, அந்த தாயுடைய கண்காணிப்பு, அந்த தாயுடைய அழுக தொழுக கண்ணீர், அந்த தாயுடைய மன உறுதி அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, தாயுடைய சீரான வளர்ப்பு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டப்படக்கூடிய உணவு இது ஹலாலான முறையில ஈட்டப்பட்டே கோணும். அந்த தந்தையுடைய பொருளீட்டல், தந்தையுடைய வியாபாரம், அவருடைய பொருளாதார நடவடிக்கைகள் மார்க்கம் அனுமதிச்ச, மார்க்கம் வரவேற்கக்கூடிய முறையில அமைஞ்சிருக்கணும். இல்லை என்றால் அந்த தாயுடைய வளர்ப்பு எவ்வளவுதான் சீரானதாக இருந்தாலும், அந்த பிள்ளையுடைய உடம்புல ஹராமான ரத்தம் ஓடுமாக இருந்தால், அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இமாம் புகாரி அவங்க ஒரு கிதாப் எழுதினாங்க. தன்னுடைய பதினெட்டாம் வயதுல இமாம் புகாரி அவங்களே சொல்றாங்க, நான் மஸ்ஜிது நபவியில நபி அவர்களுடைய கபருக்கு முன்னால இருந்து நிலா வெளிச்சத்துல நான் அந்த கிதாபை எழுதினேன். அந்த தாரியத்துல் கபீர் என்ற கிதாபில் இமாம் புகாரி அவங்க எழுதுறாங்க. என்னுடைய தந்தை அவர்கள், இமாம் புகாரியுடைய வாப்பா பத்தி எழுதிக்கிறாங்க, இமாம் புகாரியுடைய தந்தை எந்த அளவுக்கு பேணுதல் உள்ளவர்களாக இருந்தாங்க என்ற வரலாறு எங்களுக்கு சொல்லுது. இமாம் புகாரியுடைய வாப்பா சக்கராத்தில் எழுதிக்கிறாங்க, அவங்களும் ஒரு ஆலிமாக இருந்தாங்க. இமாம் புகாரியுடைய வாப்பா ஒரு ஆலிமாக இருந்தாங்க. அவங்க சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தனக்கு கிட்டு இருந்த தன்னுடைய மாணவரை பார்த்து சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹி லா அஅலமு ஃபீ மாலி திர்ஹமன் மின் ஷுபஹா. என்னுடைய இமாம் புகாரியுடைய வாப்பா பெரும் செல்வந்தராக இருந்தாங்க, பெரும் லட்சாதிபதியாக இருந்தாங்க, பெரும் வியாபாரியாக இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, சக்கராத்துல நான் மௌத்து வரைக்கும் வியாபாரம் செஞ்சிருக்கிறேன், மிக பெரும் செல்வந்தனாக இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, என்னுடைய பொருளாதாரத்தில மார்க்கம் அனுமதிக்காத ஹராமான சம்பாத்தியம் அல்ல. லா அஅலமு ஃபீ மாலி திர்ஹமன் மின் ஷுபஹா, சந்தேகத்திற்கிடமான இது ஹலாலாக இருக்குமோ அல்லது ஹராமாக இருக்குமோ, ஹலாலோ ஹராமோ தெரியாது. அது மிக தெளிவான ஹலாலும் அல்ல, தெளிவான ஹராமும் அல்ல, ரெண்டுக்கும் இடையில ஊசலாடக்கூடியதுக்கு பேரு தான் சந்தேகம். சுபுஹா, ஹலாலாகவும் மீக்கலாம் ஹராமாகவும் மீக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய சந்தேகத்திற்கிடமான ஒரு திருகம் கூட என்னுடைய பொருளாதாரத்திலே கிடையாது. நான் சம்பாதிச்சிருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள், நான் திரட்டி இருக்கக்கூடிய இந்த தீனார்கள் திருகங்கள் இவைகள்ல மார்க்கம் தடை செய்த ஹராம் அல்ல, மார்க்கம் வெறுக்கக்கூடிய சந்தேகத்திற்கிடமான முறையிலும் கூட ஒரு திருகத்தை கூட நான் சம்பாதிக்கவில்லை என்று இமாம் புகாரியுடைய வாப்பா சக்கராத்துல சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சுத்தமான, எந்த அளவுக்கு தூய்மையான பொருளீட்டல், எந்த அளவுக்கு சுத்தமான தூய்மையான வியாபாரம். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அளவுக்கு மிக சிறந்த முறையில, இந்த அளவுக்கு மார்க்கம் வரவேற்கக்கூடிய முறையில, மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முறையில தங்களுடைய பொருளீட்டல வியாபாரத்தை அமைச்சிருந்தாங்க என்றதும் ஒரு காரணம் இமாம் புகாரியுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சது. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க குர்ஆனை கொடுத்துட்டோம், மாஷா அல்லாஹ் என்னுடைய மகள் இப்ப உள்ளத்துல குர்ஆனை சுமந்துட்டா, ஹாஃபிலாவாக ஆகிட்டாங்க, எங்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிலாக, எங்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிலுகளாக மாறிட்டாங்க, இதோட எங்களோட பொறுப்பு முடிஞ்சிடாது. அந்த பிள்ளைகளுடைய சீரான வளர்ப்ப நாங்க ஒரு கட்டம் வரைக்கும் தொடரணும். அதே போல அந்த கட்டம் வரைக்கும் தந்தையுடைய ஹலாலான சம்பாத்தியம் அந்த பிள்ளைகளுடைய உடம்புக்கு ஊட்டப்படணும். உள்ளத்துக்கு தாயுடைய அந்த தர்பியா, தாயுடைய சீரான வளர்ப்பு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துக்கு ஊட்டப்படணும். தந்தையுடைய ஹலாலான சம்பாத்தியம் பிள்ளைகளின் உடம்புகளுக்குள் ஊட்டப்படணும். இந்த ரெண்டு விட்டமினும், இந்த ரெண்டு ஊட்டச்சத்துக்களும் ஒழுங்காக பிள்ளைகளுக்கு போகுமாக இருந்தால் நாங்க கவலைப்பட தேவையில்லை, நாங்க சந்தேகப்பட தேவையில்லை. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாக அல்லாஹ் ஒளிமயமானதாக வளமான எதிர்காலத்தை அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இடத்துல எந்த விதமான ஐயமும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல எங்கட வீட்டில நாங்க ஹாபி தொண்டை உருவாக்கிட்டோம் என்ற பெருமை மட்டுமல்ல, அதை நாங்க ஒரு பொறுப்பாக எடுக்கணும், அதை நாங்க ஒரு பாரமாக எடுக்கணும். நாங்க குர்ஆன ஏனைய பதவிகளை போல, ஏனைய பட்டங்களை போல நாங்க குர்ஆன ஒரு பதவியாக கொடுத்துட்டோம், ஒரு பட்டமாக கொடுத்துட்டோம், ஒரு நுழைஜாக கொடுத்துட்டோம் என்றதல்ல. குர்ஆன் என்றது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்க்கை திட்டம். ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கரா அல் குர்ஆன் வதஅல்லமஹு வஅமில பிமா ஃபீஹி, குர்ஆன நல்ல முறையில ஓத படிச்சு அதனுடைய அறிவுகளையும் கற்றுக்கொண்டு அதன்படி யார் வாழ்க்கையை அமைக்கிறார்களோ. மூணு விஷயம் உள்ளடங்கி இருக்கணும். குர்ஆன் மேலோட்டமாக பாடமாக்குறது மட்டுமல்ல, குர்ஆனுடைய ஞானங்களை உள்ளத்துல சுமக்கணும், அதோட குர்ஆனின் படி வாழ்க்கை அமைக்கணும். இந்த மூணு விஷயங்களும் நடந்தால் நபி அவங்க சொல்றாங்க, உல் பிதவாலிதாஹு, அந்த பிள்ளைக்கல்ல பிள்ளையுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அணிவிப்பான், அந்த கிரீடம் சூரியனை விட பிரகாசமானதாக இருக்கும். சுருக்கத்தில் கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே பிள்ளைகளுக்கு நாங்க குர்ஆன பாடமாக்குறதுக்கு வழிய காட்டிட்டோம், எங்கட வேலை முடிஞ்சாச்சு, இதோட கதை முடிஞ்சது அல்ல, இப்பதான் கதை ஆரம்பிக்குது, இப்பதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்க கண்காணிக்கணும், பிள்ளைகளுடைய மார்க்க அறிவை நாங்கள் கண்காணிக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, பிள்ளைகள் உள்ளத்துல சுமந்த குர்ஆனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டு சூழலை நாங்கள் சீரமைக்கணும். கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய சமூகத்தில் நிறைய ஹாஃபில்கள் உருவாகிக்கிறாங்க, நிறைய ஹாஃபிலாக்கள் உருவாகிக்கிறாங்க. மதரசாக்கள் இருந்து ஹாஃபில்களாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வெளியாகிக்கிறாங்க, மாணவிகள் வெளியாகிக்கிறாங்க. ஆனால் வெளியாகி ரெண்டு மூணு வருஷம் போகுது, அந்த ஹாஃபிலுடைய உள்ளத்தில குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஹாஃபிலாவுடைய உள்ளத்தில இருந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. வாழ்க்கையில இருந்து மார்க்கம் தீன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. காரணம் என்ன தெரியுமா? மதரசாவுல எந்த அளவு தரபியத் கொடுக்கப்பட்டிருந்தாலும், மதரசாவுல எந்த அளவுக்கு கண்காணிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும், வீட்டுடைய சூழல் அதுக்கு மாற்றமாக இருக்குமாக இருந்தால், தாயுடைய கண்காணிப்பு இல்லாமல் இருக்குமாக இருந்தால், வீட்டுக்குள்ள தீனுக்கு மாற்றமான சூழல் இருக்குமாக இருந்தால், அந்த பிள்ளையால குர்ஆனை தொடர்ந்து பாதுகாக்க முடியாது, குர்ஆனுடைய போதனைகளை பின்பற்ற முடியாது, குர்ஆனுடைய ஞானத்தின்படி வாழ்க்கையை நடத்த முடியாது. காலப்போக்கில் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும், வாழ்க்கையில இருந்து தீன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இதுக்காக வேண்டிய குர்ஆனை கொடுக்க இல்லை, இதுக்காக வேண்டிய மதரசாக்கள் நடத்தப்பட இல்லை, இதுக்காக வேண்டிய குர்ஆன்கள் பிள்ளை உள்ளத்துல மனநமாக்கப்படுகிறது. நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன பிள்ளைகள் மனநமிடணும், அதன்படி வாழ்க்கை அமைக்கணும். இந்த பிள்ளையுடைய குர்ஆனின் மூலமாக அந்த குடும்பத்துக்குள்ள தீன் வரணும், அந்த குடும்பத்துடைய சூழல் மாற்றி அமைக்கப்படணும், அந்த குடும்பம் செழிப்பாகணும். அந்த பிள்ளையின் மூலமாக அந்த குடும்பத்துக்குள்ளையும் அந்த ஊரிலையும் தீனுடைய மறுமலர்ச்சி உண்டாகணும். இதுதான் இந்த குர்ஆனுடைய மனநத்தின் மூலம் நோக்கம். கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இதுக்கு மாற்றமாக நாங்க இதை வெறும் ஒரு பட்டமாக, ஒரு பதவியாக, அல்லது ஒரு இஸ்தேதிகட பிள்ளைகள் வந்துட்டாங்க, இதோட எங்கட வேலை முடிஞ்சாச்சு என்று நாங்க நினைக்க கூடாது. அதே போல கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய குர்ஆனை நாங்க பராமரிக்கிறது, வீட்டு சூழலை சீரமைக்கிறது, இவைகள் பொறுப்பாக இருக்கிறத போல எங்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் இருந்த எங்கட பிள்ளைகளுக்கு அலிப்பா சொல்லி கொடுத்து, தஜ்வீதை சொல்லி கொடுத்து, குர்ஆனுடைய சூராக்களை மனநிமிட்டு செய்து, கடைசியாக முழு குர்ஆனையும் 6000 மேற்பட்ட குர்ஆனுடைய வசனங்களையும் உள்ளத்தில் சுமந்த ஒரு ஹாஃபிலாவாக என்னுடைய மகளை உயர்த்தியது, எங்கட பிள்ளைகளை உயர்த்தியது இந்த மதரசா என்றதை நாங்க மறந்துடக்கூடாது. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டம் எவ்வளவுதான் உயர போனாலும், அந்த பட்டம் வீட்டு கூரை அளவுக்கு பறக்குது, அதை விட கொஞ்சம் உயரமாக தென்னை மரத்திலே உயரத்துக்கு பறக்குது, அதை விட உயரமாக கண்ணுக்கு ஒரு புள்ளியாக தென்படக்கூடிய அளவுக்கும் சில பட்டங்கள் பறக்கும். பட்டம் எவ்வளவுதான் வானத்தில உயர உயர பறந்தாலும், கீழ் இருக்கக்கூடிய அந்த நூலோட தொடர்பாக இருக்கணும். எப்ப நூல்ல இருந்து பட்டம் அறுபடுமோ, அந்த பட்டம் எங்க போகுது என்றும் தெரியாம போயிடும். எந்த இடத்துல விழுகுது, காத்தடிச்சு எங்க போகுது என்று தெரியாமல் போய்த்தரும். எனவே எங்களை நீரூற்றி வளர்த்த இடத்தை நாங்க மறந்துடக்கூடாது, எங்களை உருவாக்கிய மதரசாக்களை மறந்துடக்கூடாது, எங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் கொடுத்த இந்த இடத்தை நாங்க மறந்துடக்கூடாது. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்களால முடியுமான அளவுக்கு எங்களுடைய ஆலோசனையின் மூலமாக, அல்லது பொருளாதாரத்தின் மூலமாக, அல்லது எங்களால முடியுமான உதவிகளின் மூலமாக இந்த மதரசாவை இன்னும் நாங்க வளர்க்கணும், எங்களுடைய ஆதரவை நாங்க தெரிவிக்கணும், எங்களுடைய அபிமானத்தை நாங்க தெரிவிக்கணும் என்றதுல ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் அந்த உற்சாகம் இருக்கணும். இதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலையும் இன்னும் பல ஹாஃபிலாக்களை எங்கட வீடுகளுக்குள்ள பார்க்கலாம், எங்கட மஹல்லாவுக்குள்ள பார்க்கலாம். கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டில உள்ள தீனுடைய சூழலை பார்த்து, குர்ஆனுடைய சூழலை பார்த்து, ஹாஃபிலுகளுடைய எண்ணிக்கையை பார்த்து, தஹஜ்ஜத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்காக வீட்டை நோக்கி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்கிக் கொண்டிருக்குது, அந்த ஊரை நோக்கி ரஹ்மத்துகள் இறங்கிக் கொண்டிருக்குது. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரஹ்மத்துகளை நாங்க காலப்போக்கில் வீணாக்கிடக் கூடாது, தொடர்ந்து நாங்க பாதுகாக்கணும், எங்கட மதரசாக்களும் தொடர்ந்து பாதுகாக்கப்படணும். இதுக்கான எங்களுடைய முயற்சிகளை நாங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும். கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பம், குர்ஆனை மனநமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்கட பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது, எங்கட மகளுக்கு கிடைக்கிறது, மகனுக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்தில கிடைச்ச மிக பெரும் செல்வமாக நீங்க நினைங்க, மிக பெரும் பாக்கியமாக நினைங்க. இன்றைக்கு அந்த உணர்வு கூட சமூகத்தில் இல்லாமல் பேசுது. ஒரு புள்ள நல்லா படிச்சு எக்ஸாம்ல உயர்ந்த ரிசல்ட் எடுத்துட்டா சரியான சந்தோஷம், ஆனால் குர்ஆன பாடமாக்கினா அந்த அளவுக்கு முக மலர்ச்சிய பெற்றோருடைய முகத்துல பார்க்க இயலாமல் இருக்குது. சில மதரசாக்களுடைய விழாக்களுக்கு வாப்பு மாறும் வர மாட்டாங்க. சில மாணவர்களுக்கு ஹிஃபுல் குர்ஆன் குர்ஆன பாடம் விட்டுட்டாங்க சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது, வாப்பமாருக்கு வாரத்துக்கு நேரம் இல்ல. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குர்ஆன் உலகத்துடைய மறுமையுடைய மிக பெரும் பொக்கிஷம். இந்த குர்ஆன், அந்த குர்ஆன எங்கட மகள் உள்ளத்துல சுமந்துட்டா, எங்கட மாணவிகள் உள்ளத்துல சுமந்துட்டாங்க, எங்கட பிள்ளைகள் உள்ளத்துல சுமந்துட்டாங்க. இது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள், இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள், அந்த பிள்ளைகள் இன்னும் உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நாள். எனவே இந்த சிறப்பான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான இந்த தினத்தில நாங்க இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக, இந்த மாணவிகளுடைய வளர்ச்சிக்காக, எங்கட பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நாங்க இன்னும் அதிகமாக துவா செய்யணும். அதே போல எங்களால முடியுமான எங்களால இயலுமான எல்லா உதவிகளையும் இந்த மதரசாக்களுக்கும் இது மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்காக, இதனுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்காக, இன்னும் எதிர்காலத்துல மிகச்சிறந்த ஹாஃபிதாக்களை உருவாக்குறதுக்காக நாங்க எங்களால முடியுமான உதவிகளை ஒத்தாசைகளை செய்யறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினத்துல ஹாஃபிலாவாக அல் குர்ஆன தன்னுடைய உள்ளத்துல சுமந்து அந்த பாக்கியத்தை எந்த மாணவி பெற்றாவோ அந்த மாணவிக்கும் இதுக்கு முன்னால குர்ஆன மரணமிட்ட இதுக்கு பின்னால மரணமிடக்கூடிய இந்த மதரசால குர்ஆன பாடமிடக்கூடிய ஏனைய மாணவிகளுக்கும் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய மிகச்சிறந்த பாக்கியங்களை கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் இந்த குர்ஆன மரணமிட்டு மௌத்து வரைக்கும் ஒரு வசனம் கூட ஒரு எழுத்து ஆயத்து கூட மறந்துடாம மிகச்சிறந்த முறையில் குர்ஆன மனநமிட்டு அதன்படி வாழ்க்கையை நல்ல முறையில் அமர்த்தி கொண்ட மாணவிகளாக எங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அதே போல அந்த பெற்றோர்களுக்கும் இந்த பிள்ளைகளுடைய குர்ஆன பாதுகாக்கிறதுக்கான வீட்டு சூழலை சீரமைக்கிறதுக்கான அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக என்று கேட்டு இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.